உறவுகளே, இதே நாளில் 1991 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளால் ஆகாய கடல்வழி சமர் படை நடவடிக்கை ஆனையிறவு முகாம் மீது நடாத்தப்பட்டது. 10/7/1991 தொடக்கம் அதிகாலையிலிருந்து 29/8/1991 முன் இரவு வரை உள்ள 31 நாட்களும் ஆனையிறவு பகுதியில் பாரிய சமர் ஒன்று நடந்தது. உலகின் கவனத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் பக்கம் திசை திருப்பிய இந்த சமர் இராணுவ அரசியல் பரிமாணங்களில் குறிப்பிடக்கூடிய வளர்ச்சிகளை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகாய கடல்வழி சமர் என பெயரிட்டு அழைக்கப்பட்ட இந்த படை நடவடிக்கையில் 400 மேற்பட்ட சிங்கள படையினர் கொல்லப்பட்டனர். சுமார் 1000 மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதே சமயம் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பில் 573 போராளிகள் வீரச்சாவை தழுவி கொண்டனர். 1500 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த ஆகாய கடல்வழி சமர் நடவடிக்கை நடைபெற்ற விதத்தை இது தொடர்பான தகவலை தொடர்ந்து நாம் பார்ப்போம். வளர்புறை காலம், அதனால் முன்னிரவு அதிக கருமையாகவே இருந்தது. தென்மராட்சியின் ஒதுக்குப்புறமொன்றில் மக்கள் நடமாட்டம் அற்று கிடந்த ஒரு பெரிய தின்னந்தோட்டம் சில நாட்களாக மனிதர்களால் நிரம்பி வழிந்து காணப்பட்டது. அவர்களது கவடமற்ற பேச்சுக்களும் சூழலை மறந்த மகிழ்ச்சி பிரவாகமும் இடையிடையே கேட்ட இராணுவ விசிலும் அது ஒரு படைத்தளமாக இனம் காட்டிக் கொண்டிருந்தது. இந்த மண்ணின் தலைவீதியை ஆயுதப்போரால் நிர்ணயித்துக் கொண்டிருக்கும் புலி வீரர்களினால் அத்தின்னந்தோப்பு நிரம்பி வழிந்தது. 8 நீண்டு பறந்து கிடக்கும் அந்த தின்னந்தோட்டத்தின் 8 திசைகளிலும் திடீரென விசில் சத்தங்கள் எழுந்தன. சிரிப்புகள் சத்தங்கள் மறைந்தன. ஓடும் காலடி சத்தங்களும் இயந்திர துப்பாக்கிகளின் ரம் மெகசீன்கள் குலுங்கும் சத்தங்களும் மட்டுமே இருட்டுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தன. ஒரு சில நிமிடத்தில் அந்த தோட்டத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த 4 மாவீரர்களின் கல்லறைகளுக்கு அருகில் அனைவரும் குழுமினார்கள். ஜெனரேட்டர் ஒன்றின் உதவியுடன் ஒரு சில மின்குமிழ்கள் ஒளிரத் தொடங்குகின்றன. கல்லறைக்கு அருகிலிருந்த கொடிக்கம்பத்தில் ஆரவாரம் இல்லாது புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது தெரிந்தது. துப்பாக்கிகளின் குழாய்கள் வானை நோக்கி பார்க்கும் வண்ணம் துப்பாக்கிகளை அணைத்தபடி அனைத்து புலிகளும் வரிசை கிரமத்தில் தரையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களது முகத்தில் உற்சாகம், ஆவல், பரபரப்பு எல்லாம் ஒருங்கு சேர காணப்பட்டது. மின்குமிழ்களின் ஒளியையும் தாண்டி இருட்டை ஊடர்த்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தலைவர் பிரபாகரனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போன்றே தலைவரும் சிரித்த முகத்துடன் கம்பீரமாக நடந்து வந்து போராளிகளுக்கு முன்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். அங்கே அமர்ந்திருந்த போராளிகள் எல்லோரும் ஆனையிறவு படைத்தளம் மீதான அதிரடி தாக்குதலில் பங்கு பெறப்போகும் புலி வீரர்கள். தாக்குதலுக்கு தேவையான பயிற்சிகள் ஒத்திகைகளையே அந்த தோட்டத்திற்குள் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். போராளிகளின் மத்தியில் தலைவர் உரையாற்றத் தொடங்கினார். எதிரியின் அழிவில்தான் எங்களது வெற்றியே தங்கியிருக்கின்றது. எங்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கும் படை வீரனது உயிர் பிடுங்கப்படும் வரை எமது போராளிகள் உயிரிழந்து கொண்டே இருப்பார்கள். எனவே எதிரியின் அரண்களுக்குள்ளே வேகமாக செல்லுங்கள். முடிந்தவரை எதிரிகளை விரைவாக வீழ்த்துங்கள். அதன் மூலம் வெற்றியை பெறுங்கள் என போரின் உண்மை தார்பரியத்தை தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் போராளிகளுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். செல்லுங்கள், வீழ்த்துங்கள், வெல்லுங்கள் என்ற பொருள் பொதிந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரு சண்டையில் சாதக பாதக நிலைமைகளை எப்படி எதிர்கொள்வது, நிலைமைகளை எங்களுக்கு சார்பாக எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் போராளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வப்போது தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேள்வியாக கேட்டு தலைவரிடமிருந்தே விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். கூட்டம் சுமார் 1 நீடித்தது. தலைவர் விடைபெற்றுக் கொள்ளும் போது அனைத்து போராளிகளின் மனங்களிலும் நம்பிக்கை உற்சாகம் ஊற்றெடுத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கூட்டம் முடிவடைந்த ஒரு சில நிமிடங்களில் இரண்டு குண்டுவீச்சு வானூர்திகள் கடும் இறைச்சலுடன் ஆனையிரவு தளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தன. தாள பறப்பதற்கான அறிகுறியே அந்த கடும் இறைச்சல். விமானங்கள் செல்லும் சத்தத்தை உற்று நோக்கியபடி இருந்துவிட்டு ஒரு தோழன் ஆனையிரவு சண்டை ஆரம்பித்த மறுகணம் எதிரி விமானங்கள் இவ்வளவு பதிவில் பறக்குமா என அர்த்தம் துணிக்க கூறினான். ஆனையிரவு தளம் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கு நாம் ஆயத்தங்களை செய்கின்றோம் என்பது எதிரிக்கும் நன்கு தெரியும். அதை அவன் பகிரங்கமாக அறிவித்து இருக்கின்றான். இந்த சமரை பொறுத்தளவில் இது தவிர்க்க முடியாததான். பல மட்டங்களிலும் பல வழிகளிலும் இந்த சமரக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. பெருமளவு வேலைகளை மக்களே செய்து கொடுத்தார்கள். இதற்கேற்றாற்போல் எதிரியும் ஆனையிரவு தளத்தை பலப்படுத்தினான். சுருக்கமாக சொன்னால் இரண்டு பகுதியிலும் சண்டைக்குரிய ஏற்பாடுகள் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டிருந்தன. 9ஆம் நாள் பகல் பொழுதில் குண்டுவீச்சு வானூர்திகள் புடைசூழ உலங்கு வானூர்திகள் பறந்து வந்து தளத்திற்குள் இறங்கி ஏறின. அவை உணவு வெடிமருந்து போன்றவற்றை விநியோகித்துவிட்டு திரும்பின. ஒன்பதாம் நாள் நள்ளிரவுக்கு முன்னதாக முற்றுகை சண்டையில் ஈடுபடவிருந்த போராளிகள் தங்கள் தங்கள் நிலைகளுக்கு சென்றனர். விடிந்தால் முற்றுகை சண்டைக்குரிய முரசு அறையப்பட இருந்தது. 10ஆம் நாள் அதிகாலை 4:30 மணிக்கு தளத்தின் இரண்டு முனைகளாகிய தடை முகாம்கள் மீதும் உல்லாச விடுதி முகாம் மீதும் பசீலன் எரிகணைகள் விழுந்து முற்றுகை சண்டையை பிரகடனப்படுத்தின. விடிந்ததும் போர் வானூர்திகளும் உலங்கு வானூர்திகளும் வானை முற்றுகையிட்டபடி இருந்தன. பசீலன் தாக்குதலால் காயமடைந்தவர்களை மீட்கவென உலங்கு வானூர்திகளை இறக்க முற்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகளின் புதிய ரக வானூர்தி எதிர்ப்பு துப்பாக்கிகள் வானத்தில் கோடுகளிக்க தொடங்கின. எதிரி விமானங்களால் அந்த கோட்டுக்கு மேலே நின்று வேடிக்கை பார்க்கத்தான் முடிந்தது. இதனை கண்ட போராளிகள் மகிழ்ச்சி பிரவாக அடைந்தார்கள். முற்றுகை இறுக்கப்பட்டு விட்டதை முதன் முதலில் எதிரி உறுதிப்படுத்திக் கொள்கின்றார். பத்தாம் நாள் இரவு சுற்றுலா விடுதி முகாமை தாக்கி கைப்பற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனையிரவு தளத்தில் தென்பகுதிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த சால் சண்டனி சிறப்பு படைகளின் தளபதி பிரிகேடியர் பால்ராஜ் அதற்குரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார். முகாமை கைப்பற்ற வேண்டிய தாக்குதல் அணிக்கு பொறுப்பாக தளபதி சூசி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடன் மகளிர் படைப்பிரிவின் தளபதிகளில் ஒருவரான ஜினாவும் நியமிக்கப்பட்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளது காவல் அரண்களில் இருந்து எதிரி முகாமை அடைவதற்கு இடையிலுள்ள 500 ஜார் வெளியை நடந்து கடப்பது என்பது சாத்தியமே இல்லாததொன்று. ஏனென்றால் தற்காப்புகளை கை கொண்டபடி சண்டையை நடாத்தி முகாமிற்குள் நுழையக்கூடிய வகையில் அந்த 500 யார் இடைவெளிகள் இயற்கையான காப்பிரன்கள் எதுவுமே இல்லை. எனவே சண்டை தொடங்கியதும் இயந்திர துப்பாக்கி கொண்டு எதிரி அமைக்கப் போகும் தடுப்பு வேலியை தாண்டுவது முடியாத காரியம். ஆனால் வகுக்கப்பட்ட போர் முறை திட்டத்தில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டிருந்தது. கவசமிடப்பட்ட புல்டோசர்களையும் உளவு இயந்திரங்களையும் முகாமை நோக்கி நகர வைத்து அவற்றை காப்பரன்களாக்கிக் கொண்டு அதன் பின்னால் செல்லும் தாக்குதல் அணிகள் முதலில் காவலரன்களை கைப்பற்றுவது என்றும் பின்னர் அங்கிருந்து முகாமின் மத்திய பகுதி மீது தாக்குதலை தொடுத்து முகாமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் என்பது திட்டம். 10ஆம் நாள் இரவு 10 மணிக்கு சுற்றுலா விடுதி முகாம் மீது தாக்குதல் தொடங்கப்பட்டது. பசீலன் 2000 மறிகணைகள் முகாமுக்குள் வீழ்ந்து வெடித்துக் கொண்டிருந்த அதே சமயம் 3 முனைகளில் இருந்து முகாமை நோக்கி விடப்பட்ட ஒரு புல்டோசரும் சில உளவு இயந்திரங்களும் புறப்பட்டன. சண்டை தொடங்கும் முன் விடுக்கப்படும் சட்டப்பூர்வ அழைப்பை போன்று புல்டோசர்களினதும் உளவு இயந்திரங்களினதும் இறைச்சல்கள் எதிரிக்கு கேட்டன. வாகனங்களை கண்டதும் துப்பாக்கி விசைகளை சொடுக்கி விடுவது அவர்களின் வேலை என்று சொல்லும் அளவுக்கு காவலரன்களில் எதிரி தயாராகவே இருந்தான். நாம் எதிர்பார்த்தபடியே தூரத்தினில் வைத்து எமது கவச வாகனங்கள் ஆர்பிஜி மற்றும் எரிகணை தாக்குதலுக்கு உள்ளாகின. கவசமிடப்பட்ட உளவு இயந்திரம் ஒன்று குண்டடிபட்டு தீப்பிடித்திருந்தது. ஒரு சில சேதமடைந்தன. இவற்றுக்குள் இருந்த சில போராளிகள் வீர மரணமடைந்தார்கள். பலர் காயத்துக்குள்ளானார்கள். ஆயினும் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டியபடி முன்னேறிய புல்டோசர் எதிரியின் முக்கிய காவலரன் ஒன்றை உடைத்து உட்புகுந்தது. உடைந்த காவலரனை போராளிகள் கைப்பற்றி அதை தமது காவலரனாக பயன்படுத்தி எதிரி மீது துப்பாக்கி தாக்குதலை தொடுத்தனர். இதேவேளை உளவு இயந்திரங்களை காப்பரன்களாக கொண்டு முன்னேறி வந்த போராளிகள் முன்வரிசை காவல் அரண்களை பிடித்தனர். சிறிது நேரத்தில் மீண்டும் புல்டோசர்கள் முகாமின் மத்திய பகுதி மீது ஓடிச் சென்று அங்கிருந்த காவலரன்களை உடைத்து போராளிகள் அவற்றை கைப்பற்ற உதவி கொண்டிருந்தது. முகாமின் முதன்மை கட்டடங்கள் காவலரன்களை கைப்பற்றிய பின்னர் எதிரி படிப்படியாக தனது அடுத்த பிரதான முகாமாகிய உப்பள அலுவலக முகாமை நோக்கி பின்வாங்கினான். நள்ளிரவு 12 மணியளவில், அதாவது தாக்குதல் தொடங்கி 2 மணி நேரத்தின் பின்னர், தாக்குதல் அணிகளுக்கு தலைமை தாங்கிச் சென்ற தளபதி சூசி அவர்கள் உல்லாச விடுதி முகாமிற்குள் நின்றபடி முகாம் கைப்பற்றப்பட்ட செய்தியை அறிவித்தார். விடிந்ததும் நடைபெறப் போகும் வானூர்தி குண்டு வீச்சுக்களில் இருந்து பாதுகாப்பை தேடும் முகமாக இரவிரவாகவே நித்திரையின்றி கைப்பற்றப்பட்ட உல்லாச விடுதி முகாமின் காவலரன்களை புதுப்பிக்க தொடங்கினார்கள். இந்த முகாம் தாக்குதலில் 33 போராளிகள் வீரச்சாவை தழுவிக்கொண்டனர். ஆமுறவுகளே, இதே நாளில் தமிழீழ விடுதலை புலிகளால் ஆனையிறவு படைத்தளம் மீது ஆகாய கடல்வெளி சமர் என்ற பெயரிலே நடாத்தப்பட்ட 1991 நடாத்தப்பட்ட தாக்குதல் நடைபெற்ற விதத்தை இணைத்திருந்தோம். அதேபோன்று தொடர்ந்து வரும் நாட்களில் புலிகளின் குரலிலே ஒலிபரப்பாகவிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம்.
ஆனந்த பூங்காற்று காதினிலே வந்து ஆலோலம் ஆலோலம் பாடுதம்மா இன்று ஆனையிறவிலே ஏறிடும் போதிலே ஆகாயம் கைகளில் ஆடுதம்மா ஆகாயம் கைகளில் ஆடுதம்மா வந்து ஆலோலம் ஆலோலம் பாடுதம்மா ஒருக்கென்று
நின்றார் எல்லை போரின் படையாகி புலியோடு நின்றவர் கொடுப்போம் தம்பி அச்சம் இன்றியும் மருகில் என்றும் இருப்போம் ஆனந்த பூங்காற்றே காதினிலே வந்து ஆலோலம் ஆலோலம் பாடுதம்மா
ஒரு புலிவீரன் விழுகின்ற போது அவனது துவக்கு எழுகின்றது. நண்பனே, நான் வருந்துவதெல்லாம் மக்களின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் மடியில் சாகின்ற மகிழ்ச்சியை இன்னொரு முறை பெற முடியாதே என்பதற்காகத்தான். என் ஆயுதத்தைப் போல நானும் சாகாமல் இருந்தால், இருப்பினும் நண்பனே, இறந்த பின்னும் இந்த மண் என்னை முத்தமிடுகின்ற போதெல்லாம் ஒரு மரமாக செடியாக முளைத்து உன் உதவிக்கு வருவேன். பகைவன் உணரமாட்டான், அவனது குண்டு துளைப்பால் கொப்பளிப்பது குருதி மட்டுமல்ல எமது கொள்கை பிடிப்பும் என்று. இனவர் எனக்கு தெரியாது நம் பதுங்கு குழிகளுக்குள் பாச ஊற்றி சுரப்பது, நம் மயானத்தில் மனிதம் பாட்டு செய்ப்பது, நம் சாவீடுகள் சரித்திரம் படைப்பது. எனக்கு தெரியும், போராளி புலிகள் நண்பனின் உயிரை காப்பாற்ற முடியாத போது அவனுடைய ஆயுதத்தையும் இலட்சியத்தையும் காப்பாற்றுவார்கள் என்பது. வீரன் விழுகின்ற போது அவனுடைய துவக்கு எழுந்து நிற்கின்றது வேறொரு கையின் தழுவலுக்காக. நண்பனே, இருளும் என் உயிர் சுடருக்குள்ளே பதிகின்ற அறிவும் நம்பிக்கையும் இதுதான். விடுதலை இரத்தமின்றும் விழலுக்கு பாய்வதில்லை, வெற்றிக்கு முன்பாக ஓய்வதுமில்லை. போராளியும் வாளையும் தன் பரம்பரையை விதைக்காமல் விழுவதில்லை நானும் தான்.
நீ மடியவில்லையடா, உங்கதை முடிய முடியவில்லையடா, ஓ வீரனே, மண்ணில் உன்பயம் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா.